ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மை உறவில் இரண்டாவது அத்தியாயம் 61வது ஸ்லோகத்தை காண இருக்கிறோம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசித மத்பரஹ வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதஹ. Translation and purport by His Divine Grace Abhaya Charanaravinda Bhaktivedanta Swami Srila Prabhupada Ki Jai. Tani, those senses, Sharvani, all, Samyamya, keeping under control, Yuktaha, engaged, Asita, should be situated, Matparaha, in relationship with me, Vase, in full subjugation, He is certainly Yasya, one whose Indriyani, senses, Tasya, His, Prajna, consciousness, pratisthitaha, fixed. One who restrains his senses, keeping them under full control, and fixes his consciousness upon me, is known as a man of steady intelligence. Purport. That is the greatest, highest conception of yoga perfection in Krishna consciousness. Is clearly explained in this verse. And unless one is Krishna conscious, it is not at all possible to control the senses. As cited above, this great sage Durvasa Muni picked a quarrel with Maharaja Ambarisha, and Durvasa Muni unnecessarily became angry out of pride and therefore could not check his senses. On the other hand, the king, although not as powerful as a yogi has the sage, but a devotee of the Lord silently tolerated all the sage's injustices and thereby emerged victorious. The king was able to control his senses because of the following qualifications as mentioned in the Srimad Bhagavadam, 9th canto, 4th chapter, verse 18 to verse 12, 20. Savai mana Krishna pada aravindayor வாசம்சி வைகுந்த குண அனுவர்ணனே கராவ் ஹரேர் மந்திர மார்ஜனாதீசு ஸ்ருதிம் சக்கரச்சுத சட் கதோதயே முகுந்த லிங்காலய தர்சனே திருஷௌ தத்ப்ருத்ய கத்ர ஸ்பர்ஷே அங்கசங்கமம் கிரஹானம் ச தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளஸ்ய ரசனம் தத் அர்பிதே பாதவ் ஹரே க்ஷேத்ர பாத அனுஷர்பணே ஷீரோ ஹிருஷிகேஷ பாத அபிவந்தனே காமம் ச தாஸ்யே நாது காம கம்யய யத் உத்தம ஸ்லோக ஜனஸ்ரய ரதிஹி. கிங் அம்பரிஷா ஃபிக்ஸ்ட் ஹிஸ் மைண்ட் ஆன் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, எங்கேஜ்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் இன் டிஸ்கிரைபிங் த அபோட் ஆஃப் தி லார்ட், ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் கிளான்சிங் தி டெம்பிள் ஆஃப் த லார்ட், His ears in hearing the pastimes of the Lord, His eyes in seeing the form of the Lord, His body in touching the body of the devotees, His nostrils in smelling the flavor of the flowers offered to the lotus feet of the Lord, His tongue in tasting the tulasi leaves offered to Him, His legs in traveling to the holy place where His temple is situated, His head in offering obeisances unto the Lord, and his desires in fulfilling the desires of the Lord. And all these qualifications made him fit to become a Matpara devotee of the Lord. The word Matpara is most significant in this connection. How one can become Matpara is described in the life of Maharaja Ambarisha, Srila Baladeva Vidya Bhushana, a great scholar and acharya in the line of Matpara. Remarks, Madbhakti Prabhavena Sharvendriya Vijaya Purvika Swatma Dristihi Shulabeti Bhavaha. The senses can be completely controlled only by the strength of devotional service to Krishna. Also, the example of fire is sometimes given. As a blazing fire burns everything within a room, Lord Vishnu, situated in the heart of the yogi, burns up all kinds of impurities. The Yoga Sutra also prescribes meditation on Vishnu and not meditation on the void. the so-called yogis who meditate on something other than Vishnu simply waste their time in a vain search after some phantasmagoria. We have to be Krishna conscious, devoted to the personality of Godhead. This is the aim of the real yoga. Hare Krishna. இந்த ஸ்லோகம் 61வது ஸ்லோகம் ஒரு பக்தன் எப்படி அவருடைய இந்திரியத்தை வந்து கட்டுப்படுத்துவார் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சாக்ஷாத் பகவானே வந்து அவர் வந்து சொல்கிறாருங்க. இந்த தருணத்தில் ஸ்ரீலா புரோபாதா, அதாவது வந்து ஹிஸ் டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி புரோபாதா, அவர் 1970ஸில் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கோயில் வந்து வெகு சீக்கிரமாகவே அந்த கோயிலை வந்து ஸ்தாபனம் பண்ணி அவர் வந்து இந்த மூர்த்தி வழிபாடெல்லாம் ஸ்டாப் பண்ணார். அப்போ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கிருஷ்ண பலராம், அவரது வந்து கிருஷ்ணர் தம்பி, அவருடைய அண்ணன் வந்து மூலஸ்தானத்தில் மெயினாக வந்து இருப்பார். அந்த அவங்களுடைய பக்கத்தில் வந்து ராதா ஷாம சுந்தர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாரணியும் இருப்பாங்க. அப்போ அந்த கோயில் திறப்பு விழா கொஞ்ச நாள் சென்றோடனே ஸ்ரீலா புரோபாத் அங்கே தான் இருக்கிறாரு. ஒரு அகண்ட காட்டிலிருந்து ஒரு மாபெரும் யோகி வெளியே வந்து ஸ்ரீலா புரோபாதா அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காருன்னு சொல்லி அவர் பார்க்க வருவார். அந்த சமயத்தில் அந்த யோகியை வந்து புரோபாதரை தனியாக சந்திக்கும்போது ரெண்டு பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தை ஓடும்போது அந்த யோகி பார்த்து ஸ்ரீலா புரோபாதா கேட்பார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார். நான் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு காட்டில் நான் தனியாக உக்காந்துட்டு நான் பச்சையலை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் வந்து வெறும் தியானம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் கண்ணு மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ ஸ்ரீலா புரோபாதா சொல்லுவார், நீ அன்னாடிக்கும் காலையிலையும் மாலையிலையும் நீ வா, ஃபுல்லே வந்து கோயில் திறந்துருக்கும்போது நீ வந்து உக்காருங்க, கண்ணை திறந்துட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லுவார். நீ காட்டில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, பச்சையாலெல்லாம் சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணாத, கண்ணை திறந்துட்டு நீ பாரு, வெளியே வந்து நீ என்ன சொல்லுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க, காலையில் பசியாரெல்லாம் இருக்குது, நீ வந்து சாப்பிட்டுட்டு பிரசாதம் ஏற்றுக்கொண்டு நீ வந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், கண்ணை திறந்து தியானம் பண்ணுன்னு சொல்லுவார், கண்ணை மூடி தியானம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து நம்முடைய இந்திரியங்கள் வந்து நீங்கள் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது அந்த இந்திரியங்கள் தானாகவே வந்து தூய்மைப்படுகிறது. எந்த ஒரு நபரையும் தனியாக ஒரு அறையில் வந்து எதுவுமே செய்யாமல் உட்கார சொன்னீங்கன்னா அந்த நபர்னால உட்கார முடியாது. இப்போ எம்சிஓ இருக்கும் போதுலாம் எத்தனையோ பேர் வந்து வீட்டில் இருக்க முடியாமல் கஷ்டப்படுற தவிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்திரியத்தை வந்து கட்டுப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன், சில பையனுக்கு ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லது டீச்சர் அந்த பங்கவாசலாம் என்ன சொல்லுவாங்க, அந்த பையனை வந்து ஒரு இடத்துல உட்காரிருப்பாங்க, அமைதியாக உட்கார், எதுவும் செய்யாத, நீ அமைதியாக வந்து உட்கார், கை கட்டிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷம் கூட இல்லை அந்த இடத்த விட்டு ஓடிடுவார். ஸோ இங்கே வந்து கிருஷ்ணர் அவர் வந்து சொல்கிறாரு, என்னுடைய சேவையில் ஈடுபடு, உன்னுடைய இந்திரியங்கள் வந்து உன் வசம் படும், நீ தனியாக எந்த முயற்சியும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசித்த மத்பரா, மத்பரானா கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு என்னுடைய சேவையில் ஈடுபடு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது உறவில் மத்பரா, என்ன இங்கிலீஷில் வந்து ஸ்ரீலா புரோபாதா வந்து இன் ரிலேஷன்ஷிப் வித் மீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது தான் இந்த ஸ்லோகத்தில் ஹைலைட். இந்த ஸ்லோகத்தில் தான் அவர் உரிமையுடன் அவர் வந்து பேசுகிற என்ன வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். ஸோ இங்கே வந்து பலதேவ் வித்யா பூஷணா வந்து அவருடைய விளக்குரையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்பக்தி பிரபவேனா சர்வ இந்திரிய விஜாய பூர்விகா ஸ்வத்மா திருஷிஹி சுலாபேத்தி பாவகா. இங்கிலீஷில் த சென்சஸ் கேன் பி கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு ஓன்லி பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் டு கிருஷ்ணா. அப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி தொண்டின் பலத்தினால் மட்டுமே புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அப்ப இந்த மற்பரானா இன் மாய் அவர் வந்து சொல்றாரு, இன் மாய் இன் மீ ஆன் மீ அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ இந்த ஸ்லோகத்துல முதல் வரியை பார்ப்போம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசித்த மற்பரா, அதாவது வந்து தானியனா இந்திரியங்கள், கண்ணு காது வாய் செவி, பார்ப்பது நுகருவது சாப்பிடுவது இதெல்லாம் வந்து தானி. சர்வாணி எல்லா இந்திரியங்களையும் சம்யம்யா என்னது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள. அப்ப தானியனா வந்து ஆல் சென்சஸ், அதாவது எல்லா மாதிரி ஆல் டைப்ஸ் ஆஃப் சென்சஸ், சர்வாணி ஆல் சென்சஸ் சம்யம்யா அண்டர் தி கண்ட்ரோல். ஹவ், எப்படி? யுக்த ஆசித்த மட்பரா, யுக்தானா என்னுடைய சேவையில் ஈடுபட்டு, ஆசித்தானா வந்து அது ஒடுங்கும், இந்த இந்திரியங்கள் எல்லாமே ஒடுங்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசித்த மட்பரஹா அப்படின்னு சொல்றாரு அவர். இரண்டாவது வரி, வசிஹி யஸ்ய இந்திரியாணி, வசேனா வந்து வசப்படுத்துவது, இங்கிலீஷில் வந்து சப்ஜுகேஷன். ஹீ ஹீனா வந்து கண்டிப்பாக, யஸ்ய இந்திரியாணி அந்த இந்திரியங்கள் வந்து கண்டிப்பாக வசப்படும். எப்பொழுது? என்னுடைய சேவையில் ஈடுபடும் போது கண்டிப்பாக வசப்படும். அப்படிப்பட்ட ஒருத்தன் தஸ்யா பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அந்த நபருடைய உணர்வு சிந்தனை அது அறிவு பிரதிஷ்டிதா ஒரு நிலையில வந்து நிற்கின்றது, ஒரு நிலையில வந்து வைக்கப்பட்டுள்ளது. எப்படி? ஒரு கோயில வந்து உள்ளுக்கு வந்து திருவுருவத்தை வந்து மூர்த்தி ஸ்தாபனம் பண்றாங்களோ அந்த மாதிரி இஸ் ஃபிக்ஸ்ட், அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்கு ஸ்ரீலா பிரபுபாதா அவருடைய பொருள் உரையில வந்து அவரு பாகவதத்தில் உண்மையா நடந்த ஒரு நிகழ்வை, ஒரு சம்பவத்தை அவர் வந்து இங்க வந்து சுட்டி காட்டியுள்ளார். பாகவதத்தில் 9வது காண்டத்தில் துர்வாச முனிவர் அவர் ஒரு யோகி, அவருக்கும் ஸ்ரீலா என்ன சொல்லுவாங்க மகாராஜா அம்பரீஷா இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி, அப்பொழுது இந்த உலகத்தில் அவர் தான் சக்கரவர்த்தி இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு தான் இங்க வந்து சுட்டி காட்டியுள்ளார். அப்ப ஒரு தடவை சக்கரவர்த்தி அம்பரீஷா மகாராஜா அவரு வந்து துர்வாச முனிவர் வந்து அழைத்தார். ஏன்னா வந்து அவர் சொல்றாரு ஏகாதசி, இன்னைக்கு ஏகாதசி விரதம், நான் வந்து நாளைக்கு வந்து துவாதசிக்கு நான் வந்து விரதத்தை வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள விரதத்தை முடிப்பேன், நீங்களும் கூட வாங்க, நம்ம ஒன்றாக விரதத்தை முடித்து பிரசாதம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைப்பார். துர்வாச முனிவரோ சாதாரண முனிவர் கிடையாது, அவருக்கு வந்து 60,000 சிஷியர்கள் இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்தேன் நான் தனியாக வரமாட்டேன், எனக்கு பட்டாளமே நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அம்பரீஷா மகாராஜ் சொல்லுவார், எல்லாம் இறைவனோட சித்தம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ துவாதசி அன்றைக்கு துர்வாச முனிவரும் அவருடைய 60,000 சிஷியர்களோட வந்து சேருவார் அம்பரீஷா மகாராஜாவுடைய அரண்மனையில். அப்போ அவர் சொல்லுவார் வந்து, நான் வந்துட்டேன், நான் வந்து இந்த நதியில் போய் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அதை வந்து குளிச்சுட்டு நான் வந்து ஒன்றாக நம்ம வந்து விரதத்தை முடிப்போம், நம்ம வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். அப்போ 60,000 பேரோட அவர் வந்து நதிக்கு போய் வந்து குளிக்கிறாரு, ஸ்நானம் பண்ணுறாரு. அம்பரீஷா மகாராஜா சக்கரவர்த்தி அவர் வந்து இந்த புராணம் நேரம் இந்த விரதத்தை முடிக்க, அந்த காலத்துக்குள்ள காலகட்டத்துக்குள்ளே அந்த விரதத்தை முடிக்கணும். அப்போ வந்து அவர் வந்து பார்க்குறாரு நாளை ஆகுது நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு அவர் அந்த சபையில் வந்து இருக்க பிராமணரை கூப்பிட்றாரு, இந்த பாருப்பா இந்த மாதிரி இந்த நேரத்துக்குள்ளே முடியறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவங்க வந்து எனக்கு தெரியல என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே முழிப்பாங்க. அப்போ அவர் சொல்ல, நீங்களாம் பிராமணர்கள் அவங்களுக்கு தெரியாது, சும்மா போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அம்பரீஷா மகாராஜா அவர் வந்து சாஸ்திரத்தெல்லாம் வந்து பரட்டி பார்த்துட்டு அப்போ அவர் வந்து ஒரு முடிவு பண்ண, ஓகே விரதத்தை அந்த நேரத்தில் வந்து நான் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண தண்ணியை வந்து அதில் ஒரு துளசி இருக்குது, அதில் வந்து எடுத்து நான் வந்து விரதத்தை முத முடிச்சிடுறேன். ஏன்னா தண்ணி குடித்தா இது ஒரு ஹாஃப் ஆஃப் மாதிரி, நான் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சிடுறாரு, துளசி இலையை போட்டு அவர் தண்ணி குடிச்சிடுறாரு. ஸோ அப்போ தான் விரதம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி. துர்வாச முனிவர் நதியில் குளிக்கும்போது, அவர் யோகியாச்ச, அவர் என்ன சொல்லுவாங்க, அவருடைய சித்தி பவர் மூலியமா அந்த சக்தி மூலியமா அவருக்கு தெரிந்து விட்டது. ஆஹா, எனக்காக எனக்காக காத்து இருந்து எனக்காக வந்து நான் வர்ற வரைக்கும் வந்து காத்து இருக்கலாம, அவர் தண்ணியை வந்து விரதத்தை முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அவர் குளிக்கும் போது அது தெரிஞ்சிருச்சு. நேரம் அரண்மனைக்கு வந்தோடனே அவர் வந்து இவர் வந்து கண்ணா அப்படின்னு ஏசிறார், அவர் கை குப்பி நிற்கிறார். துர்வாச அம்பரீஷ மகாராஜ் அப்படியே நிற்கிறார், அவர் சொல்றாரு, எனக்கு வந்து விரதத்தை முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, இந்த விரதத்தை இந்த மணிக்குள்ள நான் முடிக்கணும், இல்லைன்னா வந்து அது என்ன சொல்லு கிருஷ்ணருக்கு வந்து நான் செய்யும் துண்டு பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அம்பரீஷா மகாராஜா வந்து இந்த மாதிரி கை குப்பி வந்து தாழ்மையுடன் கேட்டு வேண்டி கொள்றாரு. தூரவாச முனிவருடைய கோபம் வந்து இனிமேல் அடக்க முடியாது. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருடைய முடியிலேருந்து கொஞ்சம் பிடுங்கி அங்கே வந்து ஒரு அரக்கனை வந்து ஏவி விடுறாரு. அப்போ அந்த அரக்கன் என்ன செய்கிறாருன்னா, வாளை எடுத்து அவர் வந்து அம்பரீஷா மகாராஜாவுடைய தலையை வெட்ட போறாரு. அந்த வாள் வந்து ஓங்கி வெட்டுறதுக்கு முன்னையே வந்து ஒரு எங்கிருந்தோ ஒரு சக்கரம் வந்து அந்த அரக்கனை வந்து சாவடிச்சு வெட்டி சாவடிச்சிருச்சு. வெட்டி சாவடிச்சு அந்த சக்கரம், அந்த சக்கரத்துடைய பேர் வந்து சுதர்சன சக்கரம். அந்த சக்கரம் வந்து அம்பரீஷா மகாராஜா வந்து காப்பாத்தி துர்வாச முனிவர் வந்து துரட்ட ஆரம்பிக்குது. துர்வாச முனிவர் வந்து துரட்டி அவரு வந்து ஓடுறாரு. அத்தால வித்தால சுத்தால தலாத்தால மகாத்தால ரசாத்தால பாதாள வரைக்கும் வந்து ஓடுறாரு. அந்த சுதர்சன சக்கரம் உடவே இல்லை. நீங்க எப்பவுமே விஷ்ணுவுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று சங்கமுக்கு சங்கு இருக்கும், இன்னொரு கையில வந்து சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துடைய பேர் வந்து சுதர்சன சக்கரம். அந்த சக்கரம் வந்து துர்வாச முனிவரை வந்து பாதாள வரைக்கும் வந்து துரட்டிட்டு இருக்கு. பிறகு துர்வாச முனிவர் மேலே ஏறாரு. மேலே ஏறிட்டு பூர் புவர் சுவர் மக ஜன தப்பா சத்யா பிரம்ம லோகத்துக்குள்ளே வந்துட்டாரு. பிரம்மருக்கு நேராக போய் பார்க்குறாரு, பிரம்ம தேவரே என்னை காப்பாற்றிக் கொள்ளும் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிரம்மதேவர் சொல்றாரு, முடியாதியா, ராங் டிபார்ட்மெண்ட், மிஸ்கால் ஆயிடுச்சு, வந்தது ராங் டைப் பண்ணிட்டேன், நான் படிக்கும் தொழில் ஒன்னி இன்ஜினியரிங் ஒன்னி தான், ராங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் வந்து அவர் சொல்லுவார், மேலே வந்து வெளியே வந்து ஒரு சக்கரம் காத்திட்டு இருக்குது என்னை அழிக்க என்னை அழிக்கிறதுக்கு. அப்புறம் சொல்லுவார், எனக்கு வந்து முடியாது, நீ இதுக்கு மேலே நீ தேடு அப்படின்னு சொல்லுவார். துர்வாச முனிவர் அதுக்கு மேலே போவார். அதுக்கு மேலே போயினா சிவலோகம் இருக்கும். சிவலோகத்துக்குள்ளே வந்து போவார். போயிடுவானே சிவபெருமான் காலடியில் விழுந்து, சிவபெருமானே என்னை ரட்சிக்கும் ஐயா, என்னை காப்பாற்று, சேஃப் மீ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சாரி, திஸ் இஸ் ராங் நம்பர், அதுக்கு எதுக்கு ஒரு உன்னை தொட்டிட்டு வருது ஐயா, என்னை வந்து கொல்ல வருது அப்படின்னு சொல்லி என்னை காப்பாத்து, ஐ மஸ்ட் லீவ் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து உயிர் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான் சொல்றாரு, நான் அழிக்கும் தொழில், அதை விட வேகமா நான் அவனை அழிச்சிருவேன், ஏன்னா நீ பக்கத்துல தான் இருக்கேன், இமிடியட்லி அவனை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சிவபெருமான் கிட்ட கேட்கிறேன், இப்ப நான் என்ன செய்யறது, நீ நேரா வந்து வைகுண்டத்துக்கு போ, கிருஷ்ணர்கிட்ட பேசு, அவர் காப்பாத்த முடியும், ஏன்னா சுதர்சன சக்கரம் அவருடைய இது அப்படின்னு சொல்றாரு. துர்வாச முனிவர் நேரா வந்து ஓடுறாரு. ஓடி போய் வைகுண்டத்துக்குள்ள பூர முடியாம வெளியே வந்து கதவு கிட்ட நிற்கிறாரு. அங்க வந்து இப்போ என்னது வைகுண்டத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஜெயா விஜயா. அவங்க வைகுண்டத்துக்குள்ள வந்து பூர விடாம அவங்க வந்து பால என்னது அவர் வந்து பாதுகாத்து இருக்கிறாங்க. அவங்க ஒன்றுக்கு பூர்றது இல்லை. வெளியிலேருந்து இன்னும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவர் வந்து இறக்கப்படுறாரு, ஒரு ஜீவராசி கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவர் இறக்கப்படுறாரு. வெளியே வந்து பார்க்கும் பொழுது துர்வாச முனிவர் வந்து என்னது பதத்துல இருந்து கஷ்டப்படுறாரு. அவர் வந்து கேட்க சொல்றாரு, கிருஷ்ணா நாராயணா, நீ தான் காப்பாத்த முடியும், வேற யாருனாலையும் காப்பாத்த முடியாது, ஏன்னா வந்து நீ தான் வந்து காக்கும் தொழில், மெயின்டெனன்ஸ் வந்து உன்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கிருஷ்ணர் நாராயணர் சொல்றாரு, முடியாது, ஏன்னா வந்து இந்த சுதர்சனத்தை வந்து என்னாலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குற சொல்றாரு. அப்போ வந்து துர்வாச முனிவர் சொல்றாரு, இதை பாரு, நான் பிரம்மர் தேவர்கிட்ட போய் கேட்டேன், அவரு சொல்றாரு நீ தான் உன்கிட்ட வந்து உன்கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான்கிட்ட கேட்டேன், அவரும் சொல்றாரு நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்கணும்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன செய்வது, என்னை நான் எப்படி என்னை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுதர்சனன் உன்னோட சக்கரம் அல்லவா, நீ தான் நீ எஜமான், நீ சொன்ன நான் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ நாராயணர் கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, சாதவோ ஹிருதய மையம் சாதுனம் ஹிருதயம் தூ அகம் அந்யத்தே நா ஜானந்தி நாஹம் தேவ்யோ மனாகபி. அந்த ஸ்லோகத்தில் சாதவோ ஹிருதயம் மையம், அதாவது வந்து சாதுகள் பக்தர்கள் வந்து என்னுடைய இதயத்தில் அவங்க இருக்கிறாங்க, பக்தனை துன்புறுத்தினா நேரடியாக என்னுடைய நெஞ்சில் வந்து நீ ஊசி வச்சா, ஊசி வச்சு வந்து நீ வந்து அமுக்குற மாதிரி எனக்கு அந்த வலி இருக்கும். சாதுனாம் ஹிருதயம் டு அகம், அந்த சாதுவோட மனசுல வந்து நான் தான் குடியிருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க மத் அந்யத்தே நா ஜானாதி, அவங்களுக்கு வந்து என்னை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. கடைசி வரி, நகம் தெப்பியோ மனாகப்பி, நானும் அவங்களை விட்டு ஒரு இன்ச்சு கூட நான் நவறதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு விடுதலை அப்படின்னு துர்வாச முனிவர் கேட்கும்போது அப்புறம் வந்து கிருஷ்ணர் நாராயணர் சொல்றாரு, நீ நேராக கீழே இறங்கி போ, அம்பரிஷா சக்கரவர்த்தி மன்னர்ல வந்து மன்னர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, மன்றாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, கண்டிப்பா வந்து உன்னை மன்னித்து விடுவார் அப்படின்னு சொல்றாரு. துர்வாச முனிவர் சொல்றாரு, அவரை அழிக்கிறது தானே வந்து நான் வந்து பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பயப்படாத, என்னோட பக்தர்கள் சிறந்தவர்கள், நீங்க போய் நேரம் சந்திச்சு உன்னை காப்பாற்றுமாறு வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ துர்வாச முனிவர் திருப்பி வைகுண்ட வந்து கதவு, அதாவது வந்து வாசல் வரைக்கும் வந்து வந்தவர், திருப்பி கீழே இறங்கி பூமிக்கு வந்து அவர் வந்து துரட்டுது, அந்த சுதர்சனம் துரட்டி கீழே வந்து அவர் கூட வந்து பிறகு வந்து இவரை சந்திக்கிறாரு. அம்பரீஷா மகாராஜ் அவர் காலில் வந்து விழுந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, என்னை மன்னிச்சிருப்பா, என்னை வந்து மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அகங்காரத்தில் நான் வந்து செயல்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்பரீஷா மகாராஜ் சொல்றாரு, நானும் சத்திரியன், அதுவும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீங்களும் ஒரு யோகி, முற்றிலும் துறந்தவர், நீங்க போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். அப்போ துர்வாச முனிவர் நடந்ததை சொல்லுவார், நான் வந்து மேலே போய் நான் நாராயணரை கிருஷ்ணரை பார்த்துட்டேன், அவரே சொன்னார் நீ சொன்னாதான் இந்த சுதர்சனம் வந்து என்னை வந்து கொல்லாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அம்பரீஷா மகாராஜா வந்து அவர் கை கூப்பி மன்றாடி கேட்பார், நான் என்னுடைய வாழ்நாளில் ஏதேனும் சிறிது சேவை கிருஷ்ணருக்கு செய்திருந்தால், ஏதேனும் என்னுடைய பரம்பரையில் ஏதேனும் சிறிது சேவை ஒரு வைஷ்ணவனுக்கு செய்திருந்தால், இந்த முனிவரே மன்னித்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கொள்வார். அந்த சுதர்சன சக்கரம் வந்து அதோட வந்து அவர் வந்து அந்த இடத்தை விட்டு விலகி மறைஞ்சு விடுவார். இதுதான் ஒரு பக்தனுக்கும் ஒரு யோகிக்கும் உள்ள வித்தியாசம். பக்தன்னா வெறுமானே வந்து வெளி தோற்றத்தில் மட்டுமல்ல, தன்னடக்கம் கொண்டவனாக தான் இருக்க வேண்டும் பக்தன். ஸோ இந்த பக்தன் எப்படி, ஏன் அம்பரீஷா மகாராஜா அந்த நிலையில வந்து அவர் வந்து ஒரு சக்கரவர்த்தி இருந்தாலும் முற்றிலும் துறந்த முனிவரை விட யோகியை விட சிறந்தவர் எப்படி ஆகினார்னா, அவர் எப்பொழுதும் சமாதியில் இருந்தார். சமாதினா அவர் எப்போதும் வந்து கிருஷ்ணருடைய சிந்தனையில தான் இருந்தார். இப்ப இந்த சுதர்சனம் சக்கரம்னா ரொம்ப பேருக்கு வந்து என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா முக்காசி எல்லா இந்தியர்கள் வீட்டில் வந்து வெளியே வந்து ஏதோ ஒரு ஆன்மீக படம் வெளியே இருக்கும். ஸோ சில பேர் வந்து ஆஞ்சநேயர் பெருந்தகை, விநாயகர் பெருமான், இல்லாட்டி வேற ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ சில பேர் நரசிம்மர் வச்சிருப்பாங்க, யாரும் உள்ளுக்கு வராது என்னால் பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கிடையாது. இதெல்லாம் வந்து ராங்கான கான்செப்ட், ராங்கான கான்செப்ட், இதெல்லாம் ராங்கான கான்செப்ட். உண்மையாக பார்க்க போனீங்கன்னா கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து இன்சூரன்ஸ் பாலிசி போட தேவையில்லை. உங்களுக்கு வந்து எப்பொழுதும் சுதர்சனம் சக்கரம் வந்து எப்போதும் உங்களை வந்து பாதுகாக்கக்கூடும். ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது, பகவானுடைய சேவையில் இருக்கணும், அதற்காண்டி தான் நம்ம சேவையை செய்யக்கூடாது. ஏன் பிரபு நீங்கள் சேவை செய்கிறீங்க, இல்லை சுதர்சன சக்கரம் வந்து என்னை பாதுகாக்கும், நோ நோ, அது ராங் கான்செப்ட், அது ராங் கான்செப்ட். சுதர்சனம்னா சமஸ்கிருதத்தில் சுதர்சனம்னா மிக அரிய, தரிசனம்னா வந்து பார்ப்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுதர்சனம், தரிசனம்னா சொன்னது ரொம்ப அரிய, அரிய என்ன சொல்லுவாங்க, வெரி டிஃபிகல்ட் டு சி, அது சுதர்சனம், ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அரிய இது அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் உடைய சேவையில் வந்து ஈடுபடும் போது இயற்கையாகவே அவருடைய சுதர்சன சக்கரம் வந்து உங்களை சுற்றி வரும். நம்ம அதற்காண்டி நம்ம வந்து பக்தி பண்ணக்கூடாது, பட் அது தானாகவே நம்மளை வந்து பாதுகாக்கும். இந்த லாக்கெட்டோ கவசமோ தாயத்தோ வெளியே படம் தொங்க போகிறது இதெல்லாம் வந்து ஒன்று நம்மளை வந்து சேஃப் பண்ணாது. ஒன்லி ஃபுல் சமாதி, ஃபுல் செரண்டர், அது மட்டுமே தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அவர் வந்து எப்படி ஃபுல் சமாதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவார். சமாதின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவர் சமாதி ஆயிட்டாருன்னா வந்து அவர் கண்ணு மூடி ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி இல்லை. அப்போ இங்கே பொருள் உரையில் ஸ்ரீலா புரோபாதா வந்து இந்த பாகவதத்தில் இருக்கும் ஸ்லோகங்களை வந்து இங்கே விளக்கி இருக்கிறாரு. அவர் வந்து எப்படி சமாதி நிலையில் கிருஷ்ண உணர்வில் 24 நேரத்தில் இருந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. சபை மன கிருஷ்ண பாத அரவிந்தையோர், அம்பரீஷ சக்கரவர்த்தி அவருடைய மனதை கிருஷ்ணருடைய காலடியில் வந்து அர்ப்பணம் பண்ணி விட்டார். இதுதான் வந்து அவருடைய வந்து மனதை வந்து அங்க வந்து வச்சுட்டார். மனது வந்து நீங்க யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க, மனது வந்து கொள்ளை அடிக்கப்படும், இட் இஸ் டேக்கன். ஸோ அவர் வந்து மனசை வந்து அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கொடுத்துட்டார். வாசாம்சி வைகுந்தா குண அனுவர்ணானே, அவரோட வாய் நாக்கு வந்து கிருஷ்ணருடைய குணங்கள் லட்சணங்கள் பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பார். பேசுவார், தொடர்ந்து இதான் பேசுவார். கராவ் ஹரேர் மந்திரா மார்ஜன ஆதிசு, கைகள் வந்து கிருஷ்ணருடைய கோயில், கிருஷ்ணருடைய கோயில்களை சுத்தம் படுத்துவதுக்கு தான் பயன்படுத்துகிறாரு. ஸ்ருதிம் சாக்கார அச்சுத சத் கதோதயே, அதாவது வந்து காதுகள் வந்து கிருஷ்ணருடைய கதைகளை பற்றி கேட்கறதுக்கு தான் வந்து பயன்படுத்துகிறாரு. முகுந்த லிங்காலய தர்சனே திருஷாவ், அவர் வந்து கிருஷ்ணருடைய என்ன சொல்லுவாங்க தரிசனம், கிருஷ்ணருடைய ஸ்ரீமதி ராதாரணி கிருஷ்ணருடைய தரிசனத்தை மட்டும்தான் பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த கண்களை பயன்படுத்துறாரு. தத் பிரித்யா கத்ரா ஸ்பர்ஷே அங்க சங்கமம், இப்போ நம்மளுக்கு வந்து தொடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதே மாதிரி அந்த அம்பரீஷா சக்கரவர்த்திக்கு தொடணும்னு ஆசைப்படும் போது அவர் வந்து இன்னொரு பக்தரை வந்து கட்டி பிடிக்கிறாரு. கிரகணம் சதத் பாத சரோஜ சௌரபே, அப்புறம் வந்து அவருக்கு வந்து நல்ல வாசனை அப்படின்னு சொல்லி அவர் வந்து மூந்து பார்க்கணும்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண வாசனை பூக்களை வந்து பயன்படுத்த எடுத்து வந்து மூந்து பார்க்கிறாரு. ஸ்ரீமான் துளசியாய் ரசனம் தத் அர்ப்பித்தே, துளசி என்னது துளசி வந்து நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு துளசியை பயன்படுத்தி ஒரு ஒரு பதார்த்தங்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவா. அந்த நைவேத்தியம் பண்ண துளசி இலையை வந்து சாப்பிடுவார் அவர். பாதவ் ஹரே ஷேத்ர பாத அனுசர்பனே, இந்த கால்களை பயன்படுத்தி கோயில்களுக்கு வந்து பலம் வருவது, கோயிலுக்கு செல்வது பயன்படுத்துவார். சீரோ ஹிருஷிகேஷ பாதா அபிவந்தனே, இந்த தலையை பயன்படுத்தி கிருஷ்ணருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுவார். காமம் சா தாசே நாது காம கம்யாய, அவருடைய ஆசைகள் தனிப்பட்ட ஆசைகள் கிடையாது, கிருஷ்ணருடைய ஆசை எதுவோ அதைத்தான் அவர் வந்து செயல்படுவார். அவருடைய ஆசை, கிருஷ்ணர் ஆசை என்னவோ அவருடைய ஆசையை வந்து அதுக்கு ஏற்ற இணங்க மாற்றி அதை வந்து செயல்படுத்துவார். வாட் எவர் டிசையர்ஸ் தட் ஹீ ஹேஸ் இன் இஸ் மைண்ட் ஹீ டோவ் டெய்ல்ஸ் இட் டுவர்ட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் கிருஷ்ணாஸ் விஷஸ் யத் உத்தம ஸ்லோகா ஜனாசிரய ரதிஹி. உத்தமான வார்த்தைகள், உத்தமமான ஸ்லோகங்களை சொல்லி வணங்கக்கூடிய இந்த கிருஷ்ணரை அவர் வந்து மிக அன்புடன் அவர் வந்து வழிபாடு செய்கிறார். இதுதான் வந்து ஒரு பக்தன் ரொம்ப சுலபமாக அவருடைய புலன்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஒரு பக்தன் இல்லாதவன் ரொம்ப மிகவும் கஷ்டப்படுவான். இந்த ஸ்லோகம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பர்சனலாக கிருஷ்ணர் வந்து அவர் வந்து சொல்கிறாரு மட் பரஹா. இதுக்கு முன்னே அவர் உரிமையுடன் அவர் வந்து சொல்லலை, இந்த ஸ்லோகத்தில் தான் அவர் வந்து மட் பர ஆரம்பிச்சிருக்காரு. இன் மீ டூ மீ அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு அவர் இங்கே. ஸோ தானே சர்வாணி சம்யம்யா யுக்த ஆசித்த மத் பர்ஹா வாசகி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. எவன் ஒருவன் சிறந்த புத்தி கொண்டவனோ அவனுடைய அறிவு வந்து என்ன சொல்லுவாங்க ஹையஸ்ட் விஸ்டம் இருக்கானோ எல்லா இந்திரியங்களையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி தன் வசத்தில் அந்த இந்திரியத்தை கொண்டு வந்துடுவான். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அம்சம் சாரம். ஹரே கிருஷ்ணா, தயவுசெய்து காலையிலையும் மாலையிலையும் பகவான் கிருஷ்ணருடைய ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள். அன்னாடிக்கும் ஒரு ஒரு ஸ்லோகமாச்சும் நீங்கள் வந்து படியுங்கள். குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒன் ஸ்லோகமாச்சும் படிங்க. நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, 35 இயர்ஸ் வந்திருக்கலாம், 45 வந்திருக்கலாம், 55 வந்திருக்கலாம், 65 வந்திருக்கலாம். சில பிள்ளைங்களுக்கு வந்து 14 13 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல பகவானுடைய இந்த ஹோலி புக் மற்ற படிக்கிறதுக்கு, புனித நூலை படிக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெட்டர் லேட் தென் நெவர். அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்லோகமாச்சும் படிங்க. அநாடிக்கும் இந்த மந்திரத்தை அநாடிக்கும் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.